மூன்றாவது சத்தியத்தின் இருண்ட காலம். த கிரேட் கான்ட்ரவர்சி 49:60. போப்புமார்க்க வல்லமை அமைக்கப்படும்போது நிகழவுள்ள மருள விழுகையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம்போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாகத் தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 என்றும், இது நிகழ்வதற்கு முன் கிறிஸ்துவின் நாள் வராது என்றும் முன்னறிவித்தார். அதற்கும் மேலாக, அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:7 என்றும் அக்காலத்திலிருந்த சகோதரரை எச்சரிக்கிறார். அந்த ஆரம்ப நாட்களிலேயே போப்பு மார்க்கம் அமைவதற்கான பாதையாக தவறுகள் சபைக்குள் நுழைவதை அவர் கண்டார். அக்கிரமத்தும் இரகசியமும் அதனுடைய வஞ்சகமும் தேவதூஷணமும் நிறைந்த வேலையை ஆரம்பத்தில் திருட்டளவாகவும் மௌனமாகவும் செய்து பின்னர் பெலமடைந்தது. மனிதர்களின் உள்ளத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின்னர் அதன் வஞ்சகமும் தூஷணமுமான வேலையில் முன்னேறிச் சென்றது. கிட்டத்தட்ட ஒருவரும் உணர முடியாத விதத்தில் அஞ்ஞான மார்க்கம் கிறிஸ்தவ சபைக்குள் நுழைந்தது. சபை அஞ்ஞான மார்க்கத்தினால் உண்டான பயங்கரமான உபத்திரவத்தை அனுபவித்த போது, சமரசத்தின் ஆவியும் உலகத்துடன் இசைந்திருத்தலின் ஆவியும் சில காலத்திற்கு கட்டுப்பாட்டிற்குள்ளிருந்தன. ஆனால் உபத்திரவம் நின்றபோது கிறிஸ்துவிடமும் அவரது அப்போஸ்தலர்களிடமும் இருந்த தாழ்மையும் எளிமையும் புறம்பாக ஒதுக்கப்படவே, கிறிஸ்தவ சமயம் நியாயஸ்தலங்களிலும் அரசர்களின் அரண்மனைகளிலும் நுழைந்தது. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் மனித கோட்பாடுகளையும் சடங்காசாரங்களையும் தேவனுக்கு பதிலாக வைத்தது. கிபி 4 நூற்றாண்டில் நிகழ்ந்த கான்ஸ்டன்டைன் பேரரசனின் பெயரளவிலான மதமாற்றம் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டுவரவே, போலியான நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உலகம் சபைக்குள் நுழைந்தது. அப்பொழுது கரைகளின் செயல்கள் வேகமாக முன்னேறின. மறைந்தழிந்து விட்டது போல் தோற்றமளித்த அஞ்ஞான மார்க்கம் வெற்றி வீரனாக மாறியது. அதன் ஆவி சபையை கட்டுப்படுத்தியது. அதன் கோட்பாடுகள், சமயச் சடங்குகள், மூட நம்பிக்கைகள் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களின் விசுவாசத்தில் இணைக்கப்பட்டன. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் அஞ்ஞான மார்க்கத்திற்கும் இடையில் உண்டான இந்த சமரசம் எதிர்க்கிறவனும் தேவனுக்கு மேலாகத் தன்னை உயர்த்துகிறவனுமான பாவமனிதன் என்று தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டவனுடைய வளர்ச்சிக்கான அமைப்பு தவறான சமய அமைப்பு, சாத்தானுடைய வல்லமையின் பெரும் படைப்பாகும். சிங்காசனத்தில் அமர்ந்து உலகை தனது விருப்பப்படி ஆட்சி செய்யும்படி அவன் செய்த முயற்சியின் நினைவு சின்னமாக அது உள்ளது. ஒரு தடவை கிறிஸ்துவுடன் சமரசம் செய்து கொள்ள சாத்தான் முயன்றான். சோதனைக்களமாயிருந்த வனாந்தரத்தில் அவன் தேவகுமாரனிடம் வந்து உலக இராஜ்யங்கள் அனைத்தையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காட்டி, அந்தகாரப் பிரபுவாகிய அவனது மேலாண்மையை அவர் அங்கீகரித்தால் அவைகளையெல்லாம் அவரது கரத்தில் கொடுத்து விடுவதாகக் கூறினான். இல்லாததை உள்ளது போல் பாவித்து பேசிய சோதனைக்காரனை கிறிஸ்து கடிந்து கொண்டு அவனை விலகிச் செல்லும்படி நிர்பந்தித்தார். ஆனால் அதேவிதமான சோதனைகளுடன் அவன் மனிதர்களைச் சந்தித்து வெற்றியடைகிறான். உலகப்பிரகாரமான ஆதாயங்களையும் கௌரவங்களையும் அடைந்து கொள்ளுவதற்காக பெரிய மனிதர்களின் உதவியையும் ஆதரவையும் தேடிச் செல்ல சபை நடத்தப்பட்டு, இவ்விதமாக அது கிறிஸ்துவை நிராகரித்து சாத்தானின் பிரதிநிதியான ரோம பேராயரின் உறவைப் பெற இணங்கும்படிக்கு ஈர்க்கப்பட்டது. உலகெங்குமுள்ள கிறிஸ்துவின் சபைகளின் தலைவர் போப்பு என்பதும், இவருக்கு உலகெங்குமுள்ள பேராயர்கள், போதகர்கள் மீது மேலாண்மை மிக்க வல்லமை உள்ளது என்பதும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் தலையாய கொள்கைகளில் உண்டாகும். இதற்கும் அதிகமாக போப் தேவத்துவத்தின் பட்டத்தை எடுத்துக்கொண்டார். போப் கர்த்தராகிய தேவன் என்று அவர் தனக்கு பெயரிட்டுக் கொண்டு தவறா வரமுடையவர் என்றும் கூறிக்கொண்டு மனிதர்கள் அவரைத் தொழ வேண்டுமென்றும் உரிமையுடன் கோருகிறார். இவ்விதமாகச் சோதனைக்களமான வனாந்தரத்தில் சாத்தான் பாராட்டின அதே உரிமையை ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமாக வற்புறுத்துகிறான். ஏராளமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் போப்பை வணங்க இணங்குகின்றனர். ஆனால் கிறிஸ்து கொடிய எதிரியை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. லூக்கா 4:8 என்று சொன்னது போல, தேவனுக்கு பயந்து அவரை வணங்குபவர்கள் பரலோகத்திற்கெதிரான துணிவான இந்த ஏற்பாட்டினை எதிர்க்கின்றனர். சபைக்கு தலைவராக இருக்கும்படி தேவன் எந்த ஒரு மனிதனையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவரது வார்த்தையில் குறிப்பிடவில்லை. போப்பரசனின் மேலாண்மை என்னும் கோட்பாடு வேதவசன போதனைகளுக்கு நேர் எதிரானது. பறித்துக் கொள்வதாலேயே அன்றி போப்புவிற்கு கிறிஸ்துவுடைய சபையின் மீது எந்தவித அதிகாரமும் இல்லை. புரொட்டஸ்டண்டுகள் மதவிரோதிகள் என்றும், வேண்டுமென்றே அவர்கள் சபையை விட்டு பிரிந்து போகிறவர்கள் என்றும், மதத்திற்கு எதிரான கொள்கையுடையவர்கள் என்றும் அவர்கள் மேல் குற்றச்சாட்டுவதில் ரோமன் கத்தோலிக்கர்கள் பிடிவாதமாகவே இருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையில் அவர்களுக்குத்தான் பொருந்தும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதை யூதா 3, கிறிஸ்துவின் கொடியை கீழே போட்டுவிட்டவர்கள் அவர்கள்தான். தன்னுடைய வஞ்சனையை அறியவும் தன்னுடைய வல்லமைக்கெதிராக நிற்கவும் பரிசுத்த வேதவாக்கியங்கள் மனிதர்களுக்கு உதவும் என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். உலக மீட்பருங்கூட வேதவாக்கியங்களின் மூலமாகத்தான் அவனது தாக்குதலை முறியடித்தார் என்று எழுதியிருக்கிறதே என்னும் நித்திய சத்தியமாகிய கேடயத்தை ஒவ்வொரு தாக்குதலின் போதும் காட்டினார். எதிராளியின் ஒவ்வொரு கருத்தையும் வேதவாக்கியத்தின் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அவர் எதிர்த்தார். மனிதர்களை இழுத்துச் செல்லவும் போப்பு மார்க்கத்தின் அதிகாரத்தை அமைக்கவும் வேதவாக்கியங்களைப் பற்றிய அறியாமையில் மக்களை வைக்கவும் சாத்தான் விரும்புகிறான். வேதாகமம் தேவனை உயர்த்தி மனிதர்களை அவர்களது உண்மையான நிலையில் வைக்கும். எனவே அவைகளின் பரிசுத்தமான சத்தியங்கள் மறைக்கப்பட்டு அமிழ்த்தப்பட்டாக வேண்டுமென்பதான இந்த தர்க்கவியல் ரோமன் கத்தோலிக்க சபையால் கையாளப்பட்டது. வேதாகமம் பரவுவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டது. வேதாகமத்தை வாசிப்பதிலிருந்தும் அவைகளை வைத்திருப்பதிலிருந்தும் மக்கள் தடை செய்யப்பட்டனர். கொள்கையற்ற பாதிரிமார்களும் உபதேசிகளும் அதன் போதனைகளை அவர்களது நோக்கங்களுக்கு ஏற்றபடி விளக்கினர். இவ்வாறாக போப்பு, சபையரசு ஆகியவைகளின் அதிகாரத்தை பெற்று கிட்டத்தட்ட எல்லோராலும் தேவனின் பிரதிநிதி, பதிலாளி என்று ஒப்புக்கொள்ளப்பட்டார். தவறான விதத்தில் தவறுகளைக் கண்டுபிடிக்கும் கருவியான வேதாகமம் நீக்கப்பட்டுவிடவே சாத்தான் அவனது விருப்பப்படி செயல்பட்டான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று தானியேல் 7:25 சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசனம் இதை முன்னறிவித்திருந்தது. இந்த முயற்சி தாமதமாக செய்யப்படவில்லை. பிரமதத்திலிருந்து மதம் மாறி வருபவர்களின் உருவ வழிபாட்டிற்கு துணையாக நிற்கவும் அவர்களை பெயரளவில் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்யவும் வேண்டி கிறிஸ்தவ ஆராதனையில் சிலைகளைப் போற்றுகின்ற, துதிபாடுகின்ற முறைகள் மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்தப்பட்டன. கடைசியாக ஒரு ஆலோசனைக் கூட்டத்தின் தீர்மானத்தின் மூலம் உருவ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சமய விரோதமான செயலை நிலைப்படுத்த ரோமன் கத்தோலிக்க சபை தேவப்பிரமாணத்திலுள்ள உருவ வழிபாடு செய்யக்கூடாது என்கிற 2 கற்பனையை நீக்கிவிட்டு 10 கற்பனையை 2 பிரித்து 10 கற்பனைகள் என்ற எண்ணிக்கையை காக்க முனைந்தது. அஞ்ஞான மார்க்கத்திற்குச் சலுகை வழங்கும் ஆவி பரலோக வல்லமையை மேலும் அவமதித்து தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திய ஓய்வு நாளை ஆதியாகமம் 2:2-3 மாற்றியமைத்து சூரிய வணக்கத்திற்குரிய நாளாக, பண்டிகை நாளாக அஞ்ஞானிகள் அனுசரித்து வந்த ஞாயிற்றுக்கிழமையை உயர்த்தியது. இவ்வாறாகச் சாத்தான் 4 பிரமாணத்திலும் மோசக்கருத்துடன் குறுக்கிட்டான். இந்த மாறுதல் ஆரம்பத்தில் வெளிப்படையாகச் செயல்படவில்லை. 1 ஆரம்பத்தில் மெய்யான ஓய்வு நாள் கிறிஸ்தவர்கள் அனைவராலும் அனுசரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தேவனை மேன்மைப்படுத்துவதில் அதிக வாஞ்சை உள்ளவர்களாயிருந்து தேவப்பிரமாணம் மாறாகது என்று நம்பி பிரமாணங்களின் பரிசுத்தத்தை வைராக்கியமாக காத்து வந்தனர். ஆனால் சாத்தான் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மிகவும் தந்திரமாக அவனது ஏவலர்களின் மூலமாகச் செயலாற்றினான். மக்களுடைய கவனத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈர்ப்பதற்காக அந்த நாளை கிறிஸ்து உயிர்த்திருந்த நாளின் மேன்மையைப் போற்றும் பண்டிகை நாளாக ஆக்கினான். சமயச் சடங்குகள் அந்த நாளில் நடத்தப்பட்டன. என்றாலும் அந்த நாள் ஒரு பொழுதுபோக்கு நாளாகவே கருதப்பட்டது. ஓய்வு நாள் இன்னும் பரிசுத்த நாளாகவே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சாத்தான் அவனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழியை ஆயத்தம் செய்யும்படி கிறிஸ்துவின் மனித அவதாரத்திற்கு முன் ஓய்வு நாளை மிகவும் கடினமான நாளாகவும் அதை கடைபிடிப்பதை மிகவும் பாரமானதாகவும் மாற்றும்படி யூதர்களை நடத்தினான். இப்பொழுதோ அதை இப்படி கருதும்படியாக அவர்களை நடத்தின தவறான வெளிச்சத்தை அனுகூலமாக எடுத்துக்கொண்டு ஓய்வு நாள் அனுசரிப்பு ஒரு யூத சமுதாய ஏற்பாடு என்று அதன் மீது அவமதிப்பை உண்டு பண்ணுகிறான். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஒரு மகிழ்ச்சிமிக்க பண்டிகை நாளாக தொடர்ந்து அனுசரித்தபோது யூத மார்க்கத்தின் மீதுள்ள அவர்களுடைய வெறுப்பை காட்டும்படிக்கு ஓய்வு நாளை உபவாச நாளாகவும் துக்கமும் வருத்தமும் நிறைந்த நாளாகவும் அனுசரிக்கும்படி அவர்களை நடத்தினான். 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கான்ஸ்டன்டைன் பேரரசன் ரோம் நாடெங்கிலும் ஞாயிற்றுக்கிழமையை ஒரு பண்டிகை நாள் என்று கட்டளை பிறப்பித்தான். அவனுடைய அஞ்ஞான குடிமக்கள் சூரியனின் நாளை வணக்கத்திற்குரிய நாளாக்கினர். கிறிஸ்தவர்களால் அது மேன்மைப்படுத்தப்பட்டது. ஒன்றையொன்று எதிர்க்கின்ற அஞ்ஞான மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் ஆகிய இரண்டின் விருப்பங்களையும் ஒருமைப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்பது பேரரசனின் குறிக்கோளாயிருந்தது. ஒரே நாள் அஞ்ஞான மார்க்கத்தினராலும் கிறிஸ்தவர்களாலும் ஆசரிக்கப்பட்டால் அது பெயரளவிலான கிறிஸ்தவ மார்க்கத்தை அஞ்ஞான மார்க்கத்தினர் ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கும். அதனால் சபையின் வல்லமையும் மகிமையும் உயரும் என்ற ஆசையாலும் ஆதிக்க வெறியினாலும் சபையின் பேராயர்கள் இதை செய்யும்படியாக பேரரசனை வற்புறுத்தினார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஓரளவிற்கு பரிசுத்தமானது என்று கருதும்படி கிறிஸ்தவர்கள் மெதுவாக நடத்தப்பட்ட போதிலும் அவர்கள் இன்னும் 4வது கற்பனைக்கு கீழ்ப்படிந்து உண்மையான ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று கடைப்பிடித்திருந்தனர். பிரதான வஞ்சகன் அவனது செயலை இத்துடன் முடிக்கவில்லை. கிறிஸ்தவ உலகத்தை அவனது கொடியின் கீழ் கொண்டு வரவும் அவனது பிரதிநிதிகளாயிருந்து கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரதான பிஷப் போப் மூலமாக அவனது வல்லமையை செயல்படுத்தவும் தீர்மானித்திருந்தான். அரைகுறையாக மனந்திரும்பின அஞ்ஞானிகள் மூலமாகவும் பேராசைமிக்க பாதிரிமார்களின் மூலமாகவும் உலக ஆசையுடைய சபை பிஷப்புகள் மூலமாகவும் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான். சபையின் மேலான மதிக்கப்படும் பொறுப்புகளில் இருந்தவர்கள் உலகெங்கிலும் இருந்து அழைக்கப்பட்டு பெரும் ஆலோசனைக் கூட்டங்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டன. ஒவ்வொரு ஆலோசனைக் கூட்டத்திலும் தேவன் ஏற்படுத்தின ஓய்வு நாளானது கீழாக தாழ்த்தப்பட்டு அதற்குச் சமமாக ஞாயிற்றுக்கிழமை மேலாக உயர்த்தப்பட்டது. இவ்வாறாக அஞ்ஞான திருவிழா தெய்வீக ஏற்பாடு என்று மேன்மைப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் வேதாகம ஓய்வு நாள் யூதர்களின் ஞாபகச் சின்னம் என்று சொல்லப்பட்டு அதை ஆசரிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. தேவன் எண்ணப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாகத் தன்னை உயர்த்துகிறவன். 2 தெசலோனிக்கேயர் 2:4 என்று கூறப்பட்டபடியே பெரும் மாயக்காரன் தன்னை உயர்த்துவதில் வெற்றியடைந்தான். மனித இனம் முழுவதற்கும் உண்மையும் ஜீவனுமுள்ள தேவனை தவறின்றி சுட்டிக்காட்டுகின்ற ஒரே தெய்வீக பிரமாணத்தை மாற்ற அவன் துணிந்தான். 4ஆம் பிரமாணத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சிருஷ்டிகராக தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக பொய்யான தேவர்கள் அனைவரிலிருந்தும் அவர் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறார். சிருஷ்டிப்பின் நினைவு சின்னமாக 7வது நாள் மனிதனின் ஒரு ஓய்வு நாளாக இருக்கும்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டது. ஜீவனுள்ள தேவனை ஜீவனுக்கு ஆதாரமானவராகவும் பயபக்திக்கும் தொழுகைக்கும் இலக்கானவராகவும் மனிதர்களின் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்கும்படி அது வடிவமைக்கப்பட்டது. மனிதர்களை தேவனிடமுள்ள பிணைப்பிலிருந்தும் அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதிலிருந்தும் பிரிக்க சாத்தான் முயலுகிறான். எனவேதான் தேவனை சிருஷ்டிகர் என்று சுட்டிக்காட்டுகின்ற சிறப்பான அந்த கற்பனைக்கெதிராக செயல்படும் முயற்சியில் ஈடுபடுகிறான்.
ஞாயிற்றுக்கிழமையில் நிகழ்ந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அந்நாளை கிறிஸ்தவ சபையின் ஓய்வு நாளாக ஆக்கியது என்று புரொட்டஸ்டாண்டுகள் கூறுகின்றனர். ஆனால் அதற்கான வேதாகம ஆதாரம் இல்லை. கிறிஸ்துவினாலோ அல்லது அவரது சீடர்களாலோ அந்த நாளுக்கு அப்படிப்பட்ட மேன்மை அளிக்கப்படவில்லை. அக்கிரமத்தின் இரகசியம் என்பதில் ஞாயிறு ஆசரிப்பின் ஆரம்பம் ஒரு பொய் கிறிஸ்தவ ஏற்பாடு என்கிற பொருள் அடங்கியுள்ளது. இந்த வேலை பவுலின் நாட்களிலேயே ஆரம்பமாகி இருந்தது. போப்பு மார்க்கத்தின் இந்த பிள்ளையை கர்த்தர் எப்போது எங்கே சுவீகாரம் செய்தார்? வேதவாக்கியங்கள் அனுமதிக்காத இந்த மாற்றத்திற்கு ஏற்ற பொருத்தமான காரணமாக எதனை காட்ட முடியும்? 6ஆம் நூற்றாண்டில் போப்பு மார்க்கம் உறுதியான வகையில் ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. ரோம் நகரம் அதன் வல்லமையின் இருப்பிடமாகவும் ரோம் நகர பேராயர் சபை முழுவதற்கும் தலைவர் என்றும் அறிவிக்கப்பட்டார். அஞ்ஞான மார்க்கம் போப்பு மார்க்கத்திற்கு இடம் கொடுத்திருந்தது. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வெளிப்படுத்தல் 3:2. இப்பொழுது தானியேலின் தீர்க்க தரிசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலும் உள்ள 1260 வருட போப்பு மார்க்கத்தினரின் ஒடுக்குதல் ஆரம்பமானது. தானியேல் 7:25, வெளிப்படுத்தல் 13:5-7. கிறிஸ்தவர்கள் போப்பு மார்க்கத்தின் சடங்குகளையும் தொழுகை முறைகளையும் ஒப்புக்கொண்டு அதன் மேன்மைக்கு பணிய வேண்டும், அல்லது அவர்களுடைய வாழ்நாளை நிலவரையில் கழிக்க வேண்டும், அல்லது சித்திரவதை செய்யும் கருவியால் சாக வேண்டும், அல்லது உயிருடன் எரிக்கப்பட வேண்டும், அல்லது கொலைஞரின் கோடாலியால் தலைவெட்டப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மரணங்களில் ஒன்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோராலும் சகோதரராலும் சொந்த ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். லூக்கா 21:16-17 என்ற இயேசுவின் வார்த்தைகள் இப்போது நிறைவேறின. முன்னெப்போதும் இருந்ததைவிடவும் மிக மூர்க்கமான உபத்திரவம் விசுவாசிகளுக்கு உண்டானது. உலகம் ஒரு பெரிய போர்க்களமாயிற்று. 100 கணக்கான வருடங்கள் கிறிஸ்துவின் சபை தனிமையிலும் இருளிலும் தஞ்சன் கொண்டிருந்தது. தீர்க்கதரிசி இதை குறித்து, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள், அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வெளிப்படுத்தல் 12:6 என்று கூறுகிறார். ரோமன் கத்தோலிக்க சபை ஆட்சிப்பீடம் ஏறியது இருண்ட காலத்தின் ஆரம்பத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது. அவனது வல்லமை அதிகரித்தபோது இருள் அதிகரித்தது. விசுவாசம் மெய்யான அஸ்திவாரமாயிருக்கும் கிறிஸ்துவிடமிருந்து ரோமின் மேல் போப்புவிற்கு மாற்றப்பட்டது. பாவ மன்னிப்பிற்கும் நித்திய மீட்பிற்கும் தேவகுமாரனின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக மக்கள் போப்புவையும் அவரால் அதிகாரம் பெற்ற குருமார்களையும் நோக்கினார்கள். உலகிலுள்ள அவர்களது மத்தியஸ்தர் போப்பு என்றும், ஒருவரும் அவர் மூலமாக அல்லாமல் தேவனை அணுக முடியாதென்றும், கடவுளுக்கு பதிலாக நிற்கும் போப்புவிற்கு தவறாமல் கீழ்ப்படிய வேண்டுமென்றும் மக்கள் கற்பிக்கப்பட்டனர். இந்த கட்டளையை விட்டு விலகி அதை மீறுபவர்கள் ஷரீர ஆத்தும தண்டனைகளை அனுபவிப்பதற்கு அதுவே போதுமான காரணமாயிருந்தது. இவ்வாறாக மக்களின் இதயங்கள் தேவனிடமிருந்து தவறக்கூடிய தவறிக்கொண்டிருக்கின்ற கொடுமையான மனிதர்களிடத்திற்கு மட்டுமல்ல, அதையும் கடந்து இவர்கள் மூலமாகச் செயலாற்றும் அந்தகாரப் பிரபுவினிடத்திற்கும் திருப்பப்பட்டது. பாவம் பக்தி என்ற ஆடைக்குள் மறைந்து கொண்டது. வேதவாக்கியங்கள் நசுக்கப்படும்போது மனிதன் தன்னையே மேலானவனாகக் கருத ஆரம்பிக்கிறான். அப்போது நாம் ஏமாற்றுதல்களையும் வஞ்சகங்களையும் கீழ்த்தரமாக்கும் அக்கிரமங்களையும் தான் காண வேண்டியதிருக்கும். மனித சட்டங்களினாலான சடங்காச்சாரங்களின் உயர்வால் தேவ பிரமாணங்களை ஒதுக்கி வைக்கும் ஊழல்கள் வெளித்தோன்றின. கிறிஸ்துவின் சபைக்கு அந்த நாட்கள் அபாயகரமானவையாக இருந்தன. விசுவாசத்துடன் பரிசுத்த தரத்தை காத்திருந்தவர்கள் உண்மையில் மிகச்சிலராக மட்டுமே இருந்தனர். சத்தியம் சாட்சியற்ற நிலையில் விடப்படாமலிருந்தாலும் கூட சில சமயங்களில் தவறுகளும் மூடநம்பிக்கைகளும் அதை முற்றிலுமாக மேற்கொண்டுவிடும் என்பது போல் காணப்பட்டு உண்மையான மதம் தடை செய்யப்பட்டு பூமியிலிருந்து நீக்கப்பட்டுவிடக்கூடும் என்பது போலும் காணப்பட்டது. சுவிசேஷம் பார்வையிலிருந்து மறைந்தது. ஆனால் மத வடிவங்கள் பெருகின. மக்கள் மிக கடுமையான சமயச் சடங்குகளின் கட்டுப்பாடுகளினால் பாரப்படுத்தப்பட்டனர். அவர்கள் போப்புவை மட்டும் அவர்களது மத்தியஸ்தராக கருதாமல் பாவ பரிகாரத்திற்கு அவர்களுடைய சொந்த கிரியைகளை நம்பும்படியும் கற்பிக்கப்பட்டனர். நீண்ட புண்ணியஸ்தல பயணங்கள், பாவ பரிகாரச் செயல்கள், புனித சின்னங்களைவை வணங்குதல், சபைக்கான கட்டிடங்களை கட்டுதல், புண்ணிய ஸ்தலங்களை அமைத்தல், பலிபீடங்கள் கட்டுதல், பெரும் தொகையை சபைக்கு கொடுத்தல் போன்ற மற்றும் அநேக செயல்களினால் தேவ கோபத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணி தேவனை சமாதானப்படுத்தி அவரிடமிருந்து அனுகூலங்களை பெறலாம் என்றும் போதிக்கப்பட்டனர். இது அற்பமான காரியங்களுக்காக கோபமடைகின்றதும் மனிதனின் பரிகாரச் செயல்களினாலும் பரிசுகளினாலும் சாந்தமடைகின்றதுமான குணமுடையவராக தேவனை காட்டியது. இவை மட்டுமன்றி ரோமன் கத்தோலிக்க மதத்தலைவர்களுக்கிடையில் துர்க்குணங்களும் தீய பழக்கங்களும் இருந்து அதன் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரிப்பது போல் காணப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டின் முடிவில் அப்போதைய பிஷப்புகளிடமிருந்த ஆவிக்குரிய வல்லமை 1ஆம் நூற்றாண்டிலிருந்த பிஷப்புகளிடமும் இருந்தது என்று அவர்கள் உரிமை கொண்டாடினர். இந்த கூட்டின் உரிமையை நிலைநாட்ட, அதன் வல்லமையின் அடையாளத்தைக் காட்ட ஏதாவது செய்தாக வேண்டியதிருந்தது. இந்த கருத்தை பொய்யின் பிதாவானவன் தயாராக கொண்டு வந்தான். பழங்கால எழுத்துக்கள் சன்னியாசிகளால் பொய்க்க எழுத்தால் எழுதப்பட்டன. போப்பின் உலகளாவிய மேலாண்மை பழங்காலத்திலிருந்தே உள்ளது என்பதை ஸ்தாபிக்கும்படி இதுவரை கேள்விப்படாத ஆலோசனைக் கூட்டங்களின் கட்டளைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சத்தியத்தை நிராகரித்த சபைகள் இந்த ஏமாற்றும் செயல்களை பேராசையுடன் ஏற்றுக்கொண்டன. குப்பையும் தவறுமான கோட்பாடுகள் ஊழியத்தை தடுத்ததினால் மெய்யான அஸ்திவாரத்தின் மேல் கட்டிடம் எழுப்பின சில விசுவாசிகள் கலக்கமும் இடைஞ்சலும் அடைந்தனர். சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது. மண்மேடு மிச்சமாயிருக்கிறது. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. நெகேமியா 4:10 என்று நெகேமியாவின் நாளில் எருசலேமின் சுவரை எடுத்து கட்டினவர்கள் சொன்னது போல சிலர் சொல்லுவதற்கு தயாராக இருந்தனர். உபத்திரவத்திற்கெதிரான தொடர்ச்சியான போராட்டம், ஏமாற்றுதல், அக்கிரமம் ஆகியவைகளினாலும் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சாத்தான் செய்த ஒவ்வொரு விதமான இடையூறுகளினாலும் சிலர் களைப்படைந்தனர். விசுவாசத்துடன் கட்டின சில கட்டிடப் பணியாளர்கள் இதயம் சோர்ந்து தங்களுடைய சொத்துக்களையும் உயிரையும் பாதுகாப்பதற்காக மெய்யான அஸ்திவாரத்தை விட்டு விலகிச் சென்றனர். அவர்களது எதிரிகளினால் உண்டான எதிர்ப்பைக் கண்டு கலங்காத மற்றவர்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து என்றபடி வேலை செய்யச் சென்றார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் கட்டினார்கள். நெகேமியா 4:14-18, எபேசியர் 6:17. சத்தியத்திற்கெதிரான வெறுப்பும் எதிர்ப்புமிக்க அதே ஆவி தேவனுடைய எதிரிகளை ஒவ்வொரு காலத்திலும் தூண்டிக் கொண்டிருந்தது. அதைப்போலவே தேவனுடைய ஊழியக்காரர்களிடம் அதே ஜாக்கிரதையும் நேர்மையும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். மார்க் 13:37 என்று கிறிஸ்து அவரது முதல் சீடர்களுக்குச் சொன்ன வார்த்தைகள் காலத்தின் முடிவிலுள்ள நமக்கும் கூட பொருந்தக்கூடியதே. இருள் காரிருள் ஆவதைப் போல் தோன்றினது. உருவ வழிபாடு மிகவும் அதிகமாகி சாதாரணமாகிவிட்டது. சிலைகளுக்கு முன் மெழுகுவர்த்திகள் எரிக்கப்பட்டு அவைகளை நோக்கி ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. மிக கீழ்த்தரமான மூடநம்பிக்கைகள் மிக்க சம்பிரதாயங்கள் நிலவி வந்தன. பகுத்தறிவே இல்லாமல் போய்விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு மனிதர்களின் மனங்கள் மூட நம்பிக்கையால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. உலகப்பிரகாரமான மகிழ்ச்சியை நாடி உணர்ச்சிகளின்படி நடந்த ஊழல் மிக்க குருமார்களையும் பேராயர்களையும் வழிநடத்துதலுக்காக நோக்கிப் பார்த்த மக்கள் அறியாமையிலும் தீய குணங்களிலும் மூழ்கியிருப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்க முடியும்.
ரோமன் கத்தோலிக்க சபை பரிபூரணமானது என்று 11 நூற்றாண்டில் 7 கிரகோரி என்ற போப்பின் நிர்வாக அமைப்பு பறைசாற்றிய செயல் அகந்தையின் அடுத்த படிக்கட்டாக இருந்தது. வேத வாக்கியங்களின்படி சபை ஒருபோதும் தவறியதில்லை. அது ஒருபோதும் தவறவும் செய்யாது என்பது அவரால் முன்வைக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாகும். ஆனால் வேதவாக்கிய சான்றுகள் இதற்கு இசைவாக இருக்கவில்லை. அகந்தை மிக்க அந்த போப்பானவர் அடுத்து பேரரசர்களையும் நீக்கும் வல்லமை தனக்கு உண்டென்றும் அவரால் கொடுக்கப்பட்ட தண்டனையை எவராலும் மாற்றி எழுத இயலாது என்றும், ஆனால் அவைகளை திரும்பவும் மாற்றும் முன்னுரிமை அவர் ஒருவருக்கு மட்டும் உண்டு என்றும் அறிவித்தார்.
4 ஹென்றி எனும் ஜெர்மானிய பேரரசனை அவர் நடத்திய விதம் தவறா வரம் பெற்றவர் என்று தன்னை பற்றி கூறும் போப்புவின் கொடுங்கோன்மையான சுபாவத்தை எடுத்து காட்டுவதாக உள்ளது. போப்புவின் அதிகாரத்தை மதிக்காமலிருக்க உத்தேசித்ததற்காக அந்த பேரரசன் சபையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு சிங்காசனத்திலிருந்தும் நீக்கப்பட்டான். போப்புவின் உத்தரவினால் அவனுக்கெதிராக கலகம் செய்யும்படி தூண்டிவிடப்பட்ட அவனது சொந்த இளவரசர்களால் அவன் கைவிடப்பட்டு அவர்களால் உண்டான பயமுறுத்தல்களினால் திகைப்படைந்தவனாக போப்புவுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தான். போப்புவின் முன் தன்னை தாழ்த்துவதற்காக அவன் அவனுடைய மனைவியுடனும் விசுவாசமிக்க வேலைக்காரன் ஒருவனுடனும் அந்த குளிர்காலத்தின் மத்தியில் ஆல்ப்ஸ் மலையை கடந்து சென்றான். மெய்க்காப்பாளர்கள் எவருமின்றி போப் கிரகோரி தங்கியிருந்த கோட்டைக்கு அவன் நடத்திச் செல்லப்பட்டு அங்கு திறந்த வெளியில் தலைப்பாகையும் காலணியுமில்லாது மோசமான உடையில் கடும் குளிரில் போப்புவை காணும்படி செல்லும் அனுமதிக்காக காத்து நின்றான். 3 நாட்கள் அவன் உபவாசித்து பாவ அறிக்கை செய்யும் வரை போப்பு அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க இறங்கவில்லை. அதற்குப் பின்னரும் காத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில்தான் அவனது பதவியின் அடையாளத்தையும் அரச உரிமையையும் திரும்பப் பெற்றான். அரசர்களின் பெருமையை கீழ்ப்படுத்துவது தனது கடமை என்று போப் கிரகோரி தனது வெற்றியை குறித்து பெருமையடித்துக் கொண்டார்.
உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். மத்தேயு 20:27 என்று தன் சீடர்களுக்கு போதித்து சமாதானத்தையும் மன்னிப்பையும் கொண்டு வருவதற்காக இதயக்கதவை தட்டுபவராக தன்னை காட்டும் எளிமையும் சாதுவுமான கிறிஸ்துவர்க்கும் தன்னை பற்றி இருமாப்புமிக்க போப்புவிற்கும் இடையிலுள்ள ஒப்புவமை எவ்வளவு வினோதமாக உள்ளது!
அதற்கடுத்த நூற்றாண்டுகள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் முன்வைத்த தொடர்ச்சியான அதிகமான தவறுகளுக்குச் சாட்சி பகர்ந்தன. போப்பு மார்க்கம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பே அஞ்ஞான தத்துவ சாஸ்திர போதனைகள் சபைக்குள் கொண்டுவரப்பட்டு செல்வாக்கை பெற்றிருந்தது. மதம் மாறிவிட்டதாகச் சொல்லிக் கொண்ட அநேகர் அவர்களுடைய அஞ்ஞான மார்க்கக் கோட்பாடுகளையே தொடர்ந்து பற்றிக் கொண்டிருந்து அதையே ஆராய்ந்து கொண்டிருந்ததோடல்லாமல் அஞ்ஞானிகளிடத்தில் கிறிஸ்தவ செல்வாக்கு விரிவடைய அது ஆதாரமாயிருக்கும் என மற்றவர்களிடமும் அதை வற்புறுத்தினர். இவ்விதமாக கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் ஆபத்தான தவறுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இயற்கையில் மனிதன் அழியக்கூடியவன் அல்ல, மரணத்தில் அவனுக்கு நினைக்கும் ஆற்றல் உண்டு என்பது இவைகளில் மிக முக்கியமான தாகும். மரித்த பரிசுத்தவான்களை நோக்கி உதவி கேட்டு மன்றாடுதல், கன்னிமரியாளை போற்றுதல் ஆகிய ரோமன் கத்தோலிக்க சபையின் ஏற்பாட்டிற்கு இந்தக் கோட்பாடுதான் அஸ்திவாரமிட்டது. இதிலிருந்துதான் போப்பு மார்க்கத்தின் ஆரம்பகாலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாவமன்னிப்பு பெறாதவர்கள் கடைசியாக நித்தியகாலமாக வாதிக்கப்படுவார்கள் என்ற மதப்புரட்டும் துளிர்த்தது.
அதன்பின் எளிதில் நம்பக்கூடிய மூடநம்பிக்கையுள்ள ஏராளமானவர்களை பயப்படுத்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்னும் மற்றொரு அஞ்ஞான மார்க்கக் கோட்பாட்டை தழுவிய கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்துகின்ற பாதை ஆயத்தம் செய்யப்பட்டது. இதனால் நித்திய ஆக்கினைக்குட்படுத்தப்படாத பாவிகளின் ஆத்துமாக்கள் தங்களுடைய சொற்ப பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகின்ற ஒரு இடமுண்டென்றும், அங்கிருந்து அசுத்தங்கள் நீக்கப்பட்டு தூய்மையடைந்த பின் அவர்கள் பரலோகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற மதவிரோத நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை பின்பற்றுகிறவர் கள்ளிடமிருந்த கெட்ட பழக்கங்களுக்காக அவர்களை பயப்படுத்தி அதனால் லாபமடைய வழிவகுக்கும் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. பாவமன்னிப்பு பெறுதல் என்னும் கோட்பாடு இதற்கு துணையாக்கப்பட்டது. போப்புவின் ஆளுகையின் இடத்தை விரிவாக்கவும் அவருடைய விரோதிகளை தண்டிக்கவும் அவரது ஆவிக்குரிய மேலாண்மையை மறுப்பவர்களை பூமியிலிருந்து அழிக்கவும்
அவருடன் சேருகிறவர்களுக்கு அவர்களுடைய கடந்தகால நிகழ்கால எதிர்கால பாவங்களுக்கான வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பாவ மன்னிப்பும் விடுதலையும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. அத்துடன் சபைக்கு பணம் கொடுத்தால் அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமென்றும் போதிக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட வழிகளினால் தலைசாய்க்க இடமில்லை என்று சொன்னவரில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தங்களது மிக மேலான ஆடம்பரத்திலும் தீய பழக்கங்களிலும் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக தங்களுடைய கருவூலங்களை நிரப்பினார்கள்.
வேதவாக்கியத்திற்கு இசைவான கர்த்தருடைய திருவிருந்து கட்டளைக்கு பதிலாக விக்கிரக ஆராதனையான திருப்பலிப்பூசையை ஏற்படுத்தினார்கள். போப்பு மார்க்க குருமார்கள் தங்களுடைய போலியான அறிவற்ற ஆராதனை நாடகத்தினால் திராட்சை ரசத்தையும் உண்மையாக கிறிஸ்துவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாட்டுவதாகச் சொல்லிக் கொண்டனர். இவ்விதமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரை சிருஷ்டிக்கும் வல்லமை தங்களிடமுள்ளதாக கற்பனை செய்து தூஷணமான துணிகரத்தையும் உரிமை பாராட்டினார்கள். பரலோகத்தை நிந்திக்கும் இந்த பயங்கரமான மதவிரோதச் செயலின் மீது சகல கிறிஸ்தவர்களும் மரண தண்டனையின் அடிப்படையில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டனர். இதனை மறுத்த ஏராளமானவர்கள் இரும்பு கம்பங்களில் கட்டப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டனர்.
13 நூற்றாண்டில் போப்புவை ஆதரிக்கும் தீவிரவாதிகள் இயக்கம் அமைக்கப்பட்டு விசுவாசக் குறைவை பற்றி நடத்தின விசாரணை மிகவும் பயங்கரமானதாயிருந்தது. போப்பு மார்க்கத்தின் தலைவர்களுடன் அந்தகாரப் பிரபு செயலாற்றினான். சாத்தானும் அவனது தூதர்களும் நடத்திய இரகசிய ஆலோசனைக் கூட்டங்களின் மூலமாக தீய மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்தினார்கள். மனிதக் கண்களுக்கு மிகவும் பயங்கரமாகத் தோண்டக்கூடிய சகிக்க முடியாத அக்கிரமம் மிகுந்த இந்த தீர்மானங்களை கண்களுக்குப் புலப்படாமல் அவர்கள் நடுவில் நின்ற தேவதூதன் மனித செயல்களின் வரலாற்றில் பதிவு செய்தான். மகா பெரிய பாபிலோன் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறிகொண்டிருந்தது. இந்த மருணு விழுந்த வல்லமையின் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கும்படி இரத்த சாட்சிகளாக இறந்து போன லட்சக்கணக்கானவர்கள் தேவனை நோக்கி மரணச் சமயத்தில் கததறினர். போப்பு மார்க்கம் உலகின் எதேச்சாதிகாரியானது. ரோம போப்புவிற்கு அரசர்களும் பேரரசர்களும் அடிபணிந்தனர். மனிதர்களின் விதி நிகழ்காலத்திற்கும் நித்திய காலத்திற்கும் அவரது ஆதீனத்திற்குள் இருப்பது போல் காணப்பட்டது. நூற்றுக்கணக்கான வருடங்களாக ரோமன் கத்தோலிக்க சபைக் கோட்பாடுகள் விரிவாகவும் தவறாமலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் சமயச் சடங்குகள் பக்தி வினயத்துடன் செய்யப்பட்டு அதன் குருமார்கள் சிறப்பிக்கப்பட்டு தாராளமான சேவைகளினால் தாங்கப்பட்டனர். இதுபோன்ற பெரிய மதிப்பையும் பெரும் உருவத்தையும் வல்லமையையும் ரோமன் கத்தோலிக்க சபை ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை.
போப்பு மார்க்கத்தின் நண்பகலாக இருந்த காலகங்கள் உலகின் நடு இரவாக இருந்தது. வேதவாக்கியங்கள் மக்களுக்கு மட்டுமின்றி குருமார்களுக்கும் தெரியாததாக இருந்தது. போப்பு மார்க்கத் தலைவர்கள் அவர்களது பாவங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒளியை பழங்காலத்தில் பரிசேயர்கள் வெறுத்தது போல வெறுத்தனர். நீதியின் தரத்தை அறிவிக்கின்ற தேவப் பிரமாணம் நீக்கப்பட்டுவிடவே அவர்கள் எல்லையில்லாத வல்லமையுள்ளவர்களாகி எந்தவிதமான கட்டுப்பாடுமின்றி தீய பழக்கங்களில் ஈடுபட்டனர். ஏமாற்றுதல், வெறுப்பு, கீழ்த்தரமான செயல்கள் ஆகியவை நிலவியிருந்தன. செல்வத்தையும் பதவியையும் பெற்றுக்கொள்வதற்காக குற்றம் செய்யவும் மனிதர்கள் பின்வாங்கவில்லை. போப்புமார்கள், குருமார்கள் ஆகியோரின் அரண்மனைகளில் மிக மோசமான குடிப்பழக்கம், விபசாரம் ஆகிய காட்சிகள் நிறைந்திருந்தன. சபையில் சிறப்புக்குரியவர்கள் என்று எண்ணப்பட்டு ஆளுகை செய்து வந்த சில பேராயர்களின் படுமோசமான குற்றங்களை மதச்சார்பற்ற அதிபதிகள் வெளிக்காட்டி இவர்களை சகிக்க முடியாத இராட்சதர்கள் என்று அறிவிக்க முயன்றனர். ஐரோப்பா நூற்றுக்கணக்கான வருடங்களாக கல்வியிலும் கலையிலும் நாகரிகத்திலும் முன்னேற்றமில்லாத நாடாக இருந்தது. கிறிஸ்தவ சமூகத்திலிருந்த சன்மார்க்கம், அறிவியல் ஆகியவைகளை பக்கவாதம் என்கின்ற பெரும் நோய் தாக்கியது.
போப்புமார்க் ஆட்சியின் வல்லமையின் கீழ் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையுமில்லை, இரக்கமுமில்லை, தேவனைப் பற்றிய அறிவுமில்லை. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது. ஓசியா 4:6, 1, 2 என்ற தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறின. வேதவசனங்களை நீக்கியதினால் அந்த நிலை ஏற்பட்டது.